நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலா திருப்தியாவே. ஹாலேலூயா ஹோசன்னா, ஹாலேலூயா ஹோசன்னா, ஹாலேலூயா ஹோசன்னா, ஹாலேலூயா ஹோசன்னா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் மிக ஒரு சிறப்பான நாள். ஆண்டவருடைய திரு இருதய பெருவிழாவை சிறப்பித்து ஆண்டவருடைய இதய அன்பை நாம் நினைத்து மகிழ்ந்து கலிகூறுகிற நாள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாள். இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இதயத்தையும் ஆண்டவருடைய இதயத்தைப் போல அவர் மாற்றித்தரும்படியாக, நம்முடைய இதயமும் நற்செயல்களின், நல்ல சிந்தனைகளின், நல்ல செயல்பாடுகளின் கருவூலமாக மாற இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து மன்றாடுவோம். அதற்கு தடையாக இருக்கிற பாவங்கள் குறைகளுக்காக நாம் ஒரு விசை மனம் அருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம், ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். துயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக, இறைவா எங்கள் பாவங்களால் காயமடைந்தவும் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீர். அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மெய் மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். என் உள்ளம் உன் பக்கம் திரும்பியுள்ளது. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1-3 வரை, 4-8-9 வரை. ஆண்டவர் கூறியது, இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது நான் அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராயிமுக்கு பயிற்றுவித்தது நானே. அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்டமாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நம்மை அன்பு செய்யும் இதயம், என்றும் அரவணைக்கும் இதயம். நம்மை அன்பு செய்யும் இதயம், என்றும் அரவணைக்கும் இதயம். நம் இயேசுவின் தூய இதயம், நம் இயேசுவின் தூய இதயம், இதயம் இதயம், நம் இயேசுவின் தூய இதயம், இதயம் இதயம், நம் இயேசுவின் தூய இதயம்.
ஏழை எளியோர்க்கு இறையரசை வாக்களித்த இதயம், துயருருவோர்க்கு ஆறுதல் அளிக்கும் இதயம், ஏழை எளியோர்க்கு இறையரசை வாக்களித்த இதயம், துயருருவோர்க்கு ஆறுதல் அளிக்கும் இதயம், கனிவோடு பணிவிடை செய்ய பணித்த நல் இதயம், நம்மை கனிவோடு பணிவிடை செய்ய பணித்த நல் இதயம், இரக்கம் மிகுந்தோர்க்கு இரக்கம் அளிக்கும் இதயம், நம் இயேசுவின் தூய இதயம், நம் இயேசுவின் தூய இதயம், இதயம் இதயம், நம் இயேசுவின் தூய இதயம், இதயம் இதயம், நம் இயேசுவின் தூய இதயம், நம்மை அன்பு செய்யும் இதயம், என்றும் அரவணைக்கும் இதயம், நம்மை அன்பு செய்யும் இதயம், என்றும் அரவணைக்கும் இதயம், நம் இயேசுவின் தூய இதயம், நம் இயேசுவின் தூய இதயம்.
இரண்டாம் வாசகம். அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 8-12 மற்றும் 14-19 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிய காலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் என்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும், இறை மக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழிக்காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் இன்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Hallelujah, hallelujah, hallelujah. 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடியும். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும், தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான பெருவிழாவின் நல்ல நாளில் இறைவார்த்தையினுடைய அருமையான துணையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், வார்த்தையின்பால் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் பலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். எத்தனை துன்பங்கள், எத்தனை இடையூறுகள், எத்தனை வேதனைகள் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையோடும் திருவையோடும் திருவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில வழிமுறைகள் வழியாக கடவுளோடு இணைந்திருக்க முயற்சி செய்கிற ஒவ்வொருவரோடும் கடவுள் என்ன செய்கிறார், இணைந்திருக்கிறார். ஆண்டவர் வாக்கு மொழிந்தவர் அல்லவா, வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். யோவான் 15:4 நம்ம மறக்கவே முடியாது. அப்போ யாரெல்லாம் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இதை நாளில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் திருப்பலி வழியாக, இன்னும் தனி ஜெபங்கள் வழியாக, நற்கருணை சந்திப்பு வழியாக, ஜெபமாலை ஜெபிக்கிறதன் வழியாக, இப்படி பல்வேறு அடையாளங்கள் தாய் திருச்சபை நமக்கு எண்ணிலடங்காத வழிகளை நமக்கு காட்டியிருக்கிற ஏதாவது ஒன்றும் இல்லை. இது ஒருத்தருக்கு பிடிக்கும், அது ஒருத்தருக்கு பிடிக்காது இருக்கலாம், டேஸ்ட்டு டிஃபர்ஸ். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு வழியை கை கொண்டு கடவுளுடைய அன்பில் இணைந்துரு அப்படிங்கிறதுக்கு ஆழமாக ஒரு அழுத்தமான ஒரு அடையாளமாகத்தான் நமக்கு இந்த வழிகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இன்றைக்கு திருவிழா, இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழா. இந்த பெருவிழாவும் கூட அப்படிப்பட்ட ஒரு பக்தி முயற்சியினுடைய ஒரு ஆழமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கி பைபிளில் நம்ம தேடணும்னா இதயம் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு அர்த்தமுள்ள வகையில் தேடும்போது இதய சிந்தனை அந்த மாதிரி வார்த்தைகள், இதயம் இதயம் அப்படின்னு இதயத்தை காயப்படுத்தாதீங்க, இதயத்தை கடினப்படுத்தாது, இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு 102 அரபிக்கு மேலே அது பைபிளில் வர்றதை பார்க்குறோம். இன்னும் மற்ற இதை ஒட்டிய அர்த்தத்தோடு இன்னும் பல வார்த்தைகள் இருக்கலாம். நான் ஒரு ரஃபாக தேடினேன், அதில் ஒரு 102 வார்த்தைகளை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. பாருங்க, இந்த இதயம் இதயம்ங்கிறது பைபிளில் 100 தடவைக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிறதுனா அதில் இருக்கிற ஒரு அழுத்தம், ஒரு அடையாளம், அதை நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கி ஆண்டவருடைய விழா கூட திரு இருதய பெருவிழா. நம்ம ஒரு பழக்கத்திற்குள்ளே இருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு இந்த திரு இருதய ஆண்டவரை பொறுத்த மட்டில. என்ன அப்படின்னா, வீட்டில் நம்ம வந்து திரு இருதய ஆண்டவருடைய படம் ஸ்தாபிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் குருக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில், மந்திரிப்பு புத்தகத்தில் கூட அதை ஸ்தாபிக்கிறதுக்கு, புதிதாக நிறுவுவதற்கும் அதை புதுப்பிப்பதற்கும் இரண்டு விதமான செட் ஆஃப் ப்ரேயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த பாரம்பரிய பழக்கம் திருச்சபை நமக்கு அங்கீகரித்து கொண்டு இருக்கிறது. அப்போது இந்த வீடுகளில் நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய படம், திரு இறுதி ஆண்டவருடைய படம் இருக்கும். திரு இறுதி ஆண்டவருடைய படத்தை நீங்கள் ஸ்தாபிக்கிறீங்கன்னா அதுக்கு சில டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சும்மா வச்சிட முடியாது மற்ற ஃபோட்டோஸ் மாதிரி. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே இந்த திரு இறுதி ஆண்டவர் நிறுவப்பட்டிருக்கிறார், அவருடைய அன்பு நிறுவப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக. அப்படி திரு இறுதி ஆண்டவருடைய படத்தை நிறுவுறவங்க வந்து டெய்லி ஜெபம் ஜெபிக்கணும், குடும்ப ஜெபம் ஜெபிக்கணும், அதை ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க தான் இதை வைக்கணும். இது மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த பக்தியினுடைய அடையாளங்களை நம்ம பார்க்கலாம். இந்த பக்தி முயற்சியினுடைய ஆழத்தை நம்ம பார்க்குற போது, நான் கூகுளில் இப்படி சர்ச் பண்ணும்போது அவங்க அந்த கூகுள் விக்கிபீடியாவில் அவங்க கொடுத்துருக்கிற ஒரு இது, இந்த திரு இறுதி ஆண்டவருடைய பக்தியை பற்றி ஏன் இந்த இதயம் கொடுக்கப்படுகிறது. திரு இறுதி ஆண்டவருடைய படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த இதயத்தை அவர் திறந்திருப்பது போலவும் அந்த இதயம் பற்றி எரிவது போல படம் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை படத்தை பார்க்கும்போது ஒரு வேளை இயேசு எங்கே விரிச்சு காட்டினார் தெரியலையே அப்படின்னு கூட யோசிக்கலாம், குழந்தைகள் யோசிக்கலாம். பெரியவர்கள் அப்படி யோசிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு எங்கேயும் இதயத்தை திறந்து இப்படி இப்படி காட்டி பற்றி எரியறதை காட்டலை, நம்ம லிட்ரலாக அது மாதிரி பார்க்கல. இதெல்லாம் ஒரு அடையாளப்படுத்தப்படுகிற ஆண்டவருடைய அளவிட முடியாத அன்பை அடையாளப்படுத்துகிற, மனித கண்களுக்கு புரியும்படியான ஒரு அடையாளமாய் வைக்கிற ஒரு காரியமாக நம்ம பார்க்குறோம். Wherein the heart of Jesus is viewed as a symbol of, பாருங்க அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க, a symbol of God's boundless and passionate love for mankind. பாருங்க, கடவுளுடைய அளவிட முடியாத, பவுண்ட்லெஸ்னாக்க எல்லையில்லாத அப்படின்னு, and passionate love, பற்றி எரிகிற அன்பு மனித குலத்துக்காக. இதை அடையாளப்படுத்துகிற படம் தான் இந்த திரு இறுதி ஆண்டவருடைய அந்த படம். அது ஒரு திரு உருவம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், இந்த இதய அன்பு, இந்த இதயம் ஏன் இந்த இடத்துல ஒரு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த இதயத்தை வந்து இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விதமாக கற்பனையில் பாடல்கள்லாம் எழுதுவாங்க, சினிமா பாடல்கள் நிறைய வருது இதயத்தை வச்சு. நம்ம அடிக்கடி இந்த முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நான் கேட்பேன், இதயம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. முழு உள்ளம் எங்கே இருக்குது? அதுவும் இங்கே தான் இருக்குது. இதயம், உள்ளம், மனசு அப்படின்னு நம்ம சொல்கிற எல்லாமே இங்கே தான் கை வைப்போம். அப்போ அந்த இதயத்தினுடைய ஆழம் வந்து ரொம்ப நம்மளுடைய புரிதலில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ காதல், காதல் பண்ணுறவங்க நீங்கள் கூட நிறைய பேர் காதல் பண்ணியிருப்பீங்க. காதல் பண்ணும்போது கண்டிப்பாக காதல் கடிதம் எழுதி ஆகணும் இல்லையா? அப்போ எப்படி காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது? அந்த காலத்துலலாம் இப்போ தான் மெசேஜ் அது இதெல்லாம் போகுது. மற்றபடி முன்னாடியெல்லாம் வந்து காதல் கடிதம். அப்போ இந்த காதல் அடையாளப்படுத்துகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஹார்டின் போட்டு அதில் என்ன செய்யணும், அம்பு விடணும். அப்படி நான் ஒரு இடத்துல பிரசங்கம் வச்சுட்டு இருந்தேன், வச்சுட்டு சும்மா கேட்டேன், இந்த மாதிரி ஹார்டின் போட்டு அம்பு விட்டவங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க, ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்கள் அப்படின்னு பாருங்கள். யாருமே சொல்லலை, எல்லோரும் ரொம்ப சுதாரிச்சிட்டாங்க. ஒரு வயசான சிஸ்டர் முன்னாடி இருந்தவங்க என்ன கேட்குறாரு சாமியார் தெரியாமல், ப்ரைஸ் லார்ட் அப்படின்ட்டாங்க. சிஸ்டர் ஹார்டின் போட்டு அம்பு விட்டீங்களா அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா வயதை கடந்தவங்க, அவங்களுக்கு ஹார்ட்டு தான் தெரியுமே ஒழிய அந்த ஹார்டின்லாம் எதுன்னு தெரியாது. பாருங்கள், இன்றைக்கி இந்த குழந்தைகள் முத கொண்டு அதை புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க இந்த அடையாளங்கள்லாம் என்ன அப்படின்னு. அப்போது இதயம் ஒரு அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு காரியமாக நம்ம பார்க்குறோம். இந்த இதயத்தை வந்து நம்ம அடையாளமாய் வைப்பது எதற்காக? சாதாரண நம்மளுடைய புரிதல், மனுஷனாக இருக்கிற நாம் நம்ம இதயத்தை புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த உடம்பு உருவாவது பார்த்திங்களா, அந்த உடம்பு தாயினுடைய கருவில் எம்பிரியோன்னு சொல்லுவாங்க. அப்பாவிடமிருந்து ஓவம் இந்த ஸ்பேம் என்கிற உயிரணுவும் அம்மாவிடமிருந்து ஓவம்ங்கிற முட்டையும் வந்து தனித்தனியாக இருக்கும்போது அதுக்கு பேர் வேறு, ஸ்பேம் ஓவம் ரெண்டு சேர்ந்த பிற்பாடு அதுக்கு பேர் எம்பிரியோ. அங்கே தான் வந்து டுஷ் அப்படின்னு உயிர் வந்துச்சு. நான் எல்லாத்தையும் கேட்குறது அம்மாவுக்கு தெரியாது, நம்ம டுஷ்ன்னு உருவானப்போ அம்மாவுக்கு தெரியாது, டுஷ்னு உருவானப்போ அப்பாவுக்கும் தெரியாது, அது ஆண்டவர் மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறார். அதான் நான் சொல்லுவேன், உன்னை அறிந்து கொண்டவர் தாயும் தந்தையுமா இருக்கிற உன் ஆண்டவர் முதல்ல, அப்போ தான் அப்பா அம்மாவெல்லாம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு ஆண்டவர் உறுதியாக சொல்கிறார். ஏன்னா நீ உருவான அந்த நேரம் நான் உன்னை அறிவேன் அப்படிங்கிறார். தாய் நம்மளை அறிஞ்சிக்கிறதுக்கு நம்ம வயிற்றில் எப்படி ஆனா பண்ணாங்கிறது தெரியாது, ஆனால் ஒரு குழந்தை வந்திருக்குன்னு அறிஞ்சிக்கிறதுக்கு 40 நாள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஒரு உயிர் வந்திருக்கு நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு. எல்லோரும் என்னையே பார்க்காதீங்க, என்னடா சாமியார் வயிற்றை தொட்டு தொட்டு காட்டுறாரு அப்படின்னு சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்ப்பாங்க. நம்ம இந்த பேசும்போது உத்து சாமியாரும் அந்த நிலையில் இருக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு பாருங்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை, வயிற்றில் இருக்கிற குழந்தையை அறிந்து கொள்வதற்கு 40 நாள் கடவுள் சொல்கிறாரு. நான் எனக்கு 40 நாள்லாம் இல்லை, நீ உருவான அந்த நேரம், ஏன்னா நான் தான் உன்னை உருவாக்குறேன். அப்போது பாருங்கள் அருமையான இந்த ஆழமான வார்த்தைகள்லாம் பைபிளுக்குள்ளே கிடக்கு, அதெல்லாம் எடுத்து பேசினா நேரம் ஆகிடும். அப்போ பாருங்கள், அந்த தாயினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகிற போது அதில் முதல்ல உருவாகிற பகுதி எது அப்படின்னா இதயம். பாருங்கள் இந்த இதயத்தை தான் கடவுள் முதல்ல உருவாக்குறாரு. இந்த இதயம் வந்து முதல்ல ஏன் உருவாக்கப்படுது, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அப்போ இதயத்தினுடைய செயல்பாடு, இதயம் என்ன செய்யுது நம்மளுடைய பாடி இல்லைன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுடைய ரத்தத்தை நம்மளுடைய நாளங்களுக்கும் நம்மளுடைய நரம்புகளுக்குள்ள ரத்தத்தை வந்து அது பாய்ச்சிது. அப்போ என்ன செய்யுதுன்னா அது பம்ப் பண்ணுது. அவர் பம்ப் லப்டப் லப்டப் அப்படி பம்ப் பண்ணுறத தான் நம்ம அப்படி சத்தமாக கேட்குறோம். அது என்ன செய்யுதுன்னா எல்லா பகுதிகளுக்கும், உடம்புகள் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் அந்த சத்து, உடம்பு சாப்பிட்டு நம்ம சம்பாதிக்கிற சத்தெல்லாம் பகிர்ந்து கொடுக்குது, பகிர்ந்து கொடுக்குது, ஷேரிங். அதனால தான் இந்த இதயத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம அடையாளப்படுத்துகிறோம் பாருங்களா. இட் இஸ் அ ஐடென்டிட்டி ஆஃப் ஷேரிங். அது எல்லாம் அதனால தான் கடவுள் அதை முதல்ல வச்சிட்டார். ஏன்னா அந்த வேலையை அதை செஞ்சால் தான் கெட்டதை ஒதுக்கணும், நன்மையை எல்லாத்துக்கும் பகிரணும், ரெண்டு வேலையும் செய்யுது. அது செஞ்சால் தான் இந்த உடம்பு வளர முடியும். அப்படி தான் நம்ம என்ன செய்தப்பட்டோம், வளர்க்கப்பட்டோம் கடவுளால். அடிப்படையிலேயே உனக்குள்ளே இருக்கக்கூடிய இதயம் உன் உடல் உறுப்புகளுக்கு அது எந்த விதமான ஒரு பாரபட்சமும் இல்லாமல் நம்ம உடலுக்கு அது எல்லா நன்மைகளையும் பகிர்ந்ததுனால இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு அடையாளமாக நிற்கிறோம். அப்போ நம்மளுடைய அடிப்படை எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு அடையாளம் பாருங்களேன். இந்த இதய துடிப்புக்கு மூளை அவசியமா, மூளையினுடைய தொடர்பு, மூளைக்கும் இதயத்துக்கும் தொடர்பே இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்கலாம், பட் ஆனால் இதயத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சா கூட இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தர் அம்மாவிட்ட அம்மாவை இது பண்ணிவிட்டு பொண்டாட்டிக்காக இதயத்தை, அம்மாவோட இதயத்தை இப்படி தூக்கிட்டு ஓடினானா, அந்த இதயம் கீழே விழுந்துட்டான், அந்த இதயம் பேசிச்சான் அப்படின்லாம் கதையெல்லாம். அது ஒரு வகையில் உண்மை, இதயம் பேசுமான்னு தெரியல, ஆனால் இதயம் உடனே சாவதில்லை. அதனால தான் இங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் இதயத்தெல்லாம் வச்சு ரீட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, இதய அறுவை சிகிச்சையெல்லாம் நடத்துகிறாங்க. அந்த இதயத்துக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்தால் போதும், அது என்ன செய்யுது, அந்த இதயம் இயங்கிக்கிட்டே இருக்குது தன்னிலையில். பாருங்கள் இந்த அருமையான ஒரு அடையாளம், இந்த இதயத்துக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ் பாருங்களேன். அப்படி இந்த இதயத்தை வந்து நம்ம வச்சு பார்க்குற போது, இந்த இதயத்தினுடைய அன்பை தான் கடவுளும் என்ன செய்திருக்கிறார், அடையாளமாக எடுத்துக்கொண்டார் இந்த இதயத்தினுடைய அன்பு. இந்த திருஹிருதய பக்தி அப்படின்னு பார்க்குற போது, மார்கரேட் மரியா அவங்களுக்கு முதல்ல இந்த திருஹிருதயத்தினுடைய ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். இந்த அடையாளத்தெல்லாம் இந்த இப்படி காட்டுறார், அவர் காட்டி அதைத்தான் அவங்க என்ன செய்தாங்க, பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏறும் சும்மா கற்பனையில், பைபிளில் சொல்லியிருக்கிறது போல் மனிதனுடைய கைவேலைப்பாடு அப்படிலாம் நம்ம சொல்லிவிட்டு தூக்கி குப்பையில் போட்டுட்டு போகலாம். ஆனால் கடவுள் ஏன் வெளிப்படுத்துகிறார், இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கடவுளுடைய வெளிப்பாட்டை மறுக்கிறாங்க. கடவுளுடைய வெளிப்பாடு எல்லாருக்கும் வரணும், எல்லாரையும் ஒரு லட்சக்கணக்கான பேரை கூப்பிட்டு கடவுள் தன்னை இப்படி வெளிப்படுத்துவாரான்னா இல்லை. கடவுள் யார் இடத்துல என்னுடைய வெளிப்பாட்டை வைக்கணுங்கிறத அவர் முடிவு பண்ணுறார். மரியாளுக்கு பாருங்கள் மறைமுகமாக நடந்தது, சூசைபருக்கு மறைமுகமாக நடந்தது. அன்றைக்கு என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கும் நடக்குது. யாரோ ஒருத்தருக்கு கடவுள் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வெளிப்பாட்டை வைக்கிறார். அந்த வெளிப்பாட்டை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆ மார்கரெட் மரியம்மா புனிதர், வி டோன்ட் அக்செப்ட் சயின்ஸ் அப்படின்னு தூக்கி போட்டிங்கன்னா யூ ஆர் நெக்லெக்டிங் அவங்களுடைய ரெவலேஷன், கடவுளுடைய ரெவலேஷனே நம்ம ஒதுக்குறோம். அப்போ மார்கரெட் மரியமாவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய வெளிப்பாடு, அவங்களுக்கு கிடைச்ச அந்த வெளிப்பாட்டினுடைய அழுத்தம். இந்த மார்கரெட் மரியாவுக்கு எப்படி கடவுள் பாருங்கள், அடிக்கடி கடவுள் காட்சி கொடுத்து இந்த திரு இருதய அன்பை வந்து அவர் விளக்குறாரு. அதில் நான்காவது முறையாக காட்சி கொடுத்த போது 12 வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறார், 12 வாக்குறுதிகளை. அதுக்கு பிறகு டிவைன் மெர்சி, இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே, அது வந்து மரிய பாஸ்டின் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெளிப்பாட்டினுடைய ஒரு ஆழம். இப்படி பார்க்கிற போது 2009 குருக்கள் ஆண்டை தொடங்கி வைத்து நம்முடைய பாப்பரசர் 16 பெனடிக்ட் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இயேசுவின் இதயம் அன்பினால் பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவும் அந்த அன்பிற்கு ஈடாக நாம் நம்முடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். இன்றைக்கி நம்ம இதை யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பெரிய படம் வச்சிட்டோம், திருதி ஆண்டவருடைய படம். சாமியாரை கூப்பிட்டாச்சு, மந்திரிச்சாச்சு, சாமியாருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாச்சு, அவர் கொடுக்க வேண்டிய ஸ்டைஃபன்லாம் கொடுத்தாச்சு, சாமிக்கு முன்னாடி விளக்கு வச்சாச்சு, லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி, எவ்ரி திங் இஸ் ஃபேன்சி, பார்க்குறதுக்கு ஃபேண்டாஸ்டிக். இது மட்டும் போதுமா? கடவுள் சரி, டெய்லி ஜெபம் சொல்லணும், அதையும் நம்ம படத்துக்கு முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணியாச்சு. இது மட்டும் கடவுள், இதுக்கு தான் இந்த திருஹிருதய பக்தியை கடவுள் அழுத்தமாக இந்த இடத்துல வெளிப்படுத்தினாரா? இதுதான் கடவுளுடைய வெளிப்பாட்டுக்கான ஆழமானு பார்த்தா கண்டிப்பாக இருக்க முடியாது. கடவுள் இன்றைக்கி என் இதயம் எப்படி இருக்குதோ அதே போல் உன் இதயம் மாறணும்னு தானே நம்மக்கிட்ட சொல்கிறாரு. என்னை போல் நீ மாறினாத்தான் நீ என்னுடைய இடத்துக்கு வர முடியும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, நான் எந்த ஆவியின் வல்லமையோடு தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுறனோ அதே ஆவியோ உனக்கு நான் அனுப்புகிறேன், நீயும் நான் செய்ததை போல் நீ செஞ்சுட்டு என்கிட்ட வா, நான் போய் அங்கே இடம் ஏற்பாடு செய்கிறேன், அங்கே நிறைய அறைகள் இருக்குது. அப்போ கடவுள் இயேசுவை போல் நம்ம மாறணும்னா இந்த ஆவியின் துணையோடு என்ன செய்யணும்? ஆவியானவர் இயேசு அப்படியே தூக்கிட்டு போய் அழுக்குன்னு கொண்டு போய் சிலுவையில் அழுங்காமல் குழுங்காமலாம் வைக்கலை. ஆவியானவர் அந்த நேரத்தில் அமைதி ஆயிட்டார். தந்தை எங்கே இருக்காருனே தெரியல. இயேசு அந்த பாடுகளை கடந்து போகிறார். இன்றைக்கி பாருங்கள், நற்செய்தியில் ரொம்ப அழுத்தமான ஒரு அடையாளம் பாருங்களேன், கால்களை முறிக்கிறாங்க, முறித்து சடலங்களை வந்து அவங்க எடுத்து விடுமாறு பிலாத்திடம் கேட்குறாங்க. அதுக்கான அந்த இதெல்லாம் இருக்குது, ஏன் எடுத்தாங்க, அது பெருநாள், அடுத்த நாள் வந்து ஓய்வு நாள், அதனால் அப்படிலாம் செய்கிறாங்க. பாருங்கள், முதல்ல போய் ஒருத்தனுடைய காலை ஒடிக்கிறாங்க. இயேசுவினுடைய காலை ஒடிக்கலை, ஏன்னா அவர் இறந்துட்டார். காலை ஒடிக்கிறது எதற்காக பாருங்கள், இந்த சிலுவையில் வந்து காலில் தான் வந்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அவ்வளோ பேலன்ஸையும் ரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சிலுவைக்கு கீழே பார்ப்பீங்க, ஒரு கட்டை வச்சுருப்பாங்க, அதில் தான் கால் நிற்கும். அவங்க ஹோல் பாடியும் அதில் தான் ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரெண்டு கரங்கள் வந்து மேலே இழுத்துட்டு நிற்கும். இப்போ இவங்க முட்டியை உடைச்சிட்டாங்க அப்படின்னா, எலும்பு முறுக்கிறாங்கன்னா, அந்த முட்டி உடைக்கணும்னா முட்டியில் வந்து அவங்க பேஸ் பண்ண முடியாது அவங்களுடைய பாடி வெயிட்டை. இப்போ நம்மளாம் நிற்கும் போது முட்டியில் தானே நம்ம அழுத்தத்தை கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பேஸ் பண்ண முடியல, நிற்க முடியலன்னா இந்த உடம்பு கீழே இழுக்கும். அப்படியே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 60 கிலோ, 70 கிலோ, 80 கிலோ இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வெயிட்டு கீழே இழுக்கும். இந்த ரெண்டு கையும் மேலே இழுக்கும், ஏன்னா இங்கே இழுத்துட்டு நிற்கிது. அப்போது இந்த பாடி கீழே இழுக்க, கை மேலே இழுக்க, நடுவில் இருக்கிற இந்த இதயம் வெடித்து அவர்கள் சாவார்கள். பாருங்கள், இது வேதத்தில் எழுதப்படலை. இயேசுவுக்கு கடவுள் எவ்வளோ திட்டமிட்டு செயல்படுறாரு பாருங்களேன். கடவுளுடைய செயல்பாடுகள் இயேசுவிடத்திலே மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையிலும் நிறைய நடக்குது. அப்படி தான் நடக்குது. இதை நம்ம மைனூட்டாக பார்க்க கற்றுக்கணும். இப்போ இயேசுவுக்கு நம்ம மைனூட்டாக பார்க்கணும். அவருக்கு வந்து அவர் அதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். இறந்தவனையும் விட்டுட வேண்டியதானே. பாருங்கள், அவன் ஈட்டியை வச்சு குத்துறான். ஈட்டியை வச்சு குத்தும் போது, தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள், இந்த வார்த்தை அந்த இடத்துல நிறைவேறுது பாருங்கள். அவருடைய எந்த எலும்பும் முறிவுபடாது பாஸ்காவில். அதனால தான் ஆடை வந்து முறிக்கிறது இல்லை, எலும்பு உடைக்காமல் அந்த பாஸ்காவிலா கொண்டாடப்படுகிறது. பாருங்கள், இந்த ஆண்டவருடைய வார்த்தை, கூடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள். இப்போது அந்த ஊடுருவ குத்துறாங்க, விழாவில் தான் குத்தப்பட்டது. விழாவில் குத்திய உடனே தண்ணீரும் இரத்தமும் வெளிவந்தது அப்படிங்கிறதையும் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இந்த தண்ணீரும் இரத்தமும் வெளிவந்த அடையாளம், இந்த இதயத்தை நம்ம இங்கே பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், கேட்காதவங்க கேட்பாங்க. பெரிகார்டியம் அப்படிங்கிற ஒரு பகுதி இதயத்தை சூழ இருக்குது. அந்த பெரிகார்டியம் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ வாட்டர் பேக் மாதிரி. இந்த இதயத்தை வந்து அது பாதுகாத்துக்கிட்டு இருக்குது, சூடாகிறதுலேருந்து, வேறு விதமான காரியங்கள் அது மேலே வந்து பட்டுடாமல், அது வந்து வேறு சில கஷ்டங்களுக்குள்ளே போயிடாமல் இந்த இதயத்தை பாதுகாக்கிற ஒரு பகுதி தான் பெரிகார்டியம். அது நீர் போன்ற ஒரு திரவத்தினால் சூழப்பட்டிருக்கிறார். அப்போது இவன் ஈட்டியால் அந்த படைவீரன் குத்துகிற போது, முதல்ல டேம்பர் பண்ணப்படுறது எது, குத்தப்படுகிறது, கிழிகிறது எது தான், அந்த பெரிகார்டியம். அதிலிருந்து தண்ணீரும் அதை கடந்து உள்ளே போய் அந்த ஈட்டி குத்துக்குது. அதிலிருந்து மிச்சமீதியாக இதயத்திற்குள்ளே கிடக்கிற கடைசி சொட்டு ரத்தம் கூட வெளியே வருகிற. அதனால தான் சொல்கிறோம், இயேசு சுவாமி இறுதி மூச்சு இறுதி சொட்டு ரத்தத்தை சிந்துகிற வரை அவர் இந்த நமக்காக பாடுபட்டார்னு சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவை. அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் கடவுள் என்ன செய்கிறாரு, இந்த இதய அன்பை காட்டுறார். இந்த இதயத்தை காட்டும்போது ஆண்டவருடைய வார்த்தையில்லாத செயல் நமக்கு விளங்கணும். இதை போய் உருவ வழிபாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ பின்னாடிக்கிற ஏதோ ஒரு மூலையில் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க கடவுளுடைய இரக்கத்தை நம்ம பார்க்க முடியாது. அதை தான் சொல்லுகிறோம், மனித சிந்தனை இதில் மேம்படாமல் கடவுளுடைய இரக்கம் நமக்கு மேம்படணும். இன்றைக்கி நிறைய நம்ம ஆலயங்களில் நிறைய சுருவங்கள் வைத்திருக்கிறோம். அதை பார்க்கும்போதெல்லாம் கடவுளுடைய அன்பு நமக்கு மேலிட வேண்டும். மாதாவை பார்க்குறோன்னா, அப்பா நம்மளை மாதிரி ஒரு மனுஷியாக இருந்தவங்க கடவுளுடைய திட்டத்தில் எப்படி உறுதியாக நின்னாங்க அப்படின்னு யோசிக்கிறது தானுக்காகத்தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற. இன்றைக்கு நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் அதை குறித்து சாடுவதோ அல்லது அந்த சுருவத்தை நம்ம வைத்துக்கிட்டு ஒரு பெரிய என்ன சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான காரியங்களை செய்து கொண்டு இருப்பதோ, இரண்டுமே அபத்தமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ பாருங்கள், கடவுள் இன்றைக்கி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா, இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. என்னுடைய இதயம் பாருங்கள் எவ்வளவு தூரம் அது பறந்து விரிந்து இந்த மனுக்குலத்தின் மீது அன்பினால் பற்றி எரிந்தது, அப்படி உங்களுடைய இதயமும் பற்றி எரியட்டும்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. திருப்பாடல் 95:8 பார்க்குறோம், அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்திலும் ஆசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். இப்போ நிறைய இடத்துல வரும் கடினப்படுத்தி, எபிரேயர் 3:8 சொல்லப்படுகிறது, 3:15 சொல்லப்படுகிறது, 4:7 சொல்லப்படுகிறது, கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் இந்த வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எபேசியர்கள் எழுதப்பட்ட திருமுகத்தில் 4:18 நம்ம பார்க்குறோம், இந்த கடினப்படுத்தி கொள்றதுனா என்ன அப்படின்றதுக்கு ஒரு சிறிய விளக்கம். 4:18 சொல்லுது, அவர்களது மனம் இருளடைந்திருக்கிறது, அவர்களது பிடிவாத உள்ளத்தின் விளைவாய் ஏற்பட்ட அறியாமையின் காரணத்தால் அவர்கள் கடவுள் தரும் வாழ்வுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி நிறைய பேர் பைபிள் பைபிள்னு எடுத்துகிட்டு நம்ம பைபிள் படிக்கிறோம், ஓகே வெரி குட், பைபிள் வழியாக நமக்கு உண்மையான விடுதலை கிடைக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பைபிள் சொல்லக்கூடிய விவிலியம் காட்டக்கூடிய அடையாளங்களை எல்லாம் மறுத்துட்டு, ஏன்னா விவிலியம் நமக்கு காட்டக்கூடிய அடையாளங்களை நம்ம வேறு விதமான வழிகளிலும் நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளணும். அந்த மனிதர்கள் இப்போ விவிலியத்தின்படி வாழ்ந்த ஒரு அடையாளம், அவர் வாழும் விவிலியம். இப்போ அந்தோனியார் இருக்கிறார், எதுக்கு இன்னும் அந்தோனியாரை நம்ம தூக்கி வைக்கிறோம், He lived with the word of the Lord. He lived for the word of the Lord. ஆண்டவருடைய வார்த்தைக்காக வாழ்ந்தவர் அவர். அந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை வாழ்வாக்குனவர் அவர். அப்போ அந்தோனியாரை பார்க்கும்போது ஒரு பேய் ஓட்டுவார்னு மட்டும் பார்க்கக்கூடாது, அவருடைய வார்த்தையின் மீது அவர் கொண்டிருந்த தனியாத தாகம், அந்த வார்த்தைக்காக பற்றி எரிந்த அவருடைய உள்ளம் பாருங்களேன். அதனால் அன்பினாலே அவர் எரிந்தார். மற்றவர்களுடைய அன்பை மக்களுக்கான அன்பை கொடுப்பதில் அவர் நிறைந்திருந்தார். இப்படிப்பட்ட அடையாளத்தை தான் அந்த மனிதருக்கு பின்னாடி நம்ம பார்க்கணும். அந்த மனிதரை ஒரு புனிதராக கடவுளாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, திருச்சபை புனிதராய் வைங்க அப்படின்னா, அந்த புனிதத்தன்மைக்கு பின்னாடி இருக்கிற வல்லமை என்ன, எப்படி அவர்கள் புனிதரானார்கள், இல்லை இல்லை நீங்கள் எல்லாம் கடவுளாக வச்சுருக்கிறீங்க. பாருங்கள் இந்த விதண்டவாதமான பேச்சுக்களை எல்லாம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அறியாமையின் காரணத்தால் அவர்கள் கடவுள் தரும் வாழ்வுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனநிலைக்கு நம்ம போகாதபடி நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் கடினமான உள்ளத்தை கொடுக்கிறது. கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம், நான் சம்பாதிக்கிறதை எதுக்கு இப்படி கொடுக்கணும். ஒரு முறை ஒரு இடத்துல இருந்த ஒரு குருவானவர் சந்திக்க போயிருந்தப்போ, ஒரு ஏழை ரொம்ப கஷ்டப்படுற ஏழை வந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப, நான் நினச்சேன் சரி ஒரு 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 5 ரூபாயாவது கொடுப்பார் ஃபாதர் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்படியா அப்படின்னு போயிட்டு ஒரு 2 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அந்த 2 ரூபாய் வந்து அந்த எந்த இடத்துல எதையுமே கொடுத்து வாங்க முடியாது. இன்றைக்கி ஒரு காப்பி வாங்கணுன்னாலும் 10 ரூபா, நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிடணுன்னா ஒரு 20-25 ரூபா, இல்லைன்னா நம்மளால் ஒரு சாப்பாடு வாங்க முடியாது. பாருங்கள் இந்த 2 ரூபாய் அது கொடுக்கறதுக்கு நம்ம பெரிய மனசு இருந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதை பாருங்கள், அது யாராக இருந்தாலும், குருவாக இருந்தாலும் சரி, அது நீங்களாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிறதை ஒன்று சிறப்பாக செய்ய, அதான் கடினப்படுத்தி கொள்ளுதல். என்கிட்ட இல்லாமல் இல்லை, இருக்கிறது இல்லாதவர்கள் அப்படி கொடுத்துருந்தா நம்ம பேச போகிறதில்லை, இருக்கிறவர்கள் அப்படி செய்கிறதை தான் நம்ம சொல்கிறோம், கடினப்படுத்தி கொள்ளுதல். இந்த கடினப்படுத்தி கொள்ளுதல்ங்கிறது எல்லா விதத்திலையும் பார்க்கப்பட வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன், ஆண்டவருடைய காரியத்திலே நம்ம எப்படி இருக்கணும், அயலாருடைய காரியத்தில் எப்படி இருக்கணும். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பிள்ளைகளை கடினமான வார்த்தைகளை பேச, இதுவும் கடினப்படுத்தி கொள்ளுதல். மனைவியை குறை கூறிக்கொண்டே இருப்பது, கணவனை எப்போ பார்த்தாலும் முகத்தை சுழித்து கொண்டே பேசுவது, இதெல்லாமே கடினப்படுத்தி கொள்ளுதல். சில பேருக்கு பங்கு சாமியாரை பார்த்தா மனசு அப்படியே கொதிச்சு இப்படியே தீயா எரியும். பங்கு சாமியார்கிட்ட ஒரு பண்பாகவே பேச மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் கடினப்படுத்தி கொள்கிறாங்க கோயில் காரியத்தில், தங்களை கடினமாகி வைத்துக் கொள்ளுதல். சாமியார்னா அப்படி கேள்வி கேட்பேன் அப்படின்றது எல்லாமே தவறாகத்தான் பார்க்குறேன். தேவையான நேரத்தில் தேவையான அளவோடு நம்ம அதை சந்திப்பது சரியானது. ஆனால் எப்பொழுதும் நான் அப்படி தான் இருப்பேன். நான் ஒரு பங்குக்கு போயிருந்தபோது அவர்கள் வந்து என்னிடத்தில் ரொம்ப கோபமாக ஒரு மனிதர் பேசினார். கோபமாக பேசினார். ஒரு முன்னாடி இருந்த குருவை குறித்து அவர் கொஞ்சம் அங்கலாய்த்தார். அவர் சில கணக்கு வழக்குகள் எல்லாம் சரியில்லை, இது சரியில்லை என்று சொன்னார். ஆனால் ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய தனிப்பட்ட ஒரு காரியத்தில் ஒரு குறையை நான் கண்டுபிடித்தேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், அவங்க குடும்பத்தாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் அமைதியாக வந்துட்டேன். நான் அதை எடுத்து பெருசாக பேசலை. அது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அவங்கள சண்டை போட்டிருக்கலாம், அவங்கள நான் திட்டியிருக்கலாம், ஆனால் நான் ஒன்றுமே சொல்லலை. சிரித்து கொண்டு எல்லாம் நல்லா இருங்கன்னு சொல்லி ப்ளஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அவர் வீட்டுக்கு அவர் அப்போ நான் போனப்போ அந்த மனிதர் இல்லை, வீட்டில் மற்றவங்களாம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் என்னை சந்திக்க ஓடி வந்தார். சந்தித்து என்னிடத்தில் மன வருத்தத்தை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி இந்த தவறுக்கு நான் மனம் வருந்துகிறேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு அவருடைய செயல்பாடு பாருங்கள் ரொம்ப ஐக்கியமாக இருந்தது. அது ரொம்ப ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன். ஒருவேளை நான் வந்து டிட் ஃபார் டேட், அன்னைக்கு நீ என்னை வாங்கினீல்ல இன்றைக்கி நான் வாங்குறேன் பாரு அப்படின்னு என் இதயத்தை நான் அந்த நேரம் கடினப்படுத்தி இருந்தால் அவருடைய அன்பு அவருடைய மாற்றத்திற்கு ஒரு வழிகோலி இருக்க முடியாது. அதே போல தான் இன்றைக்கி யார் பூனைக்கு மணி கட்டுறது? கடவுள் செய்துட்டு தானே நம்மகிட்ட கேட்குறாரு. செய்யாமல் வெறும் பாயிண்டை எழுதி வச்சுட்டு இப்படி செய் அப்படி செய்யலை. நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்படி நீ செய் என்று நமக்கு வழிகாட்டி நம்மை அழைத்து கொண்டு இருக்கிறார். இந்த அருமையான வேலையில் மத்தேயுவின் செய்தியில் 13:14-15 பார்க்குறோம். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகிறேன். கதை சொல்கிறேன், இந்த கதையாவது இவன் கேட்டு யோசிப்பான் பாருங்கள். அப்படி தான் பரிசேயர்கள் யோசிக்க வைக்கிறாரு. அவங்க எல்லாருமே கூர்ந்து கவனிக்கிறாங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாரு? ஒருவன் விதைக்க சென்றான் முடி இயேசு ஆரம்பிக்கும் போது மற்றவன் கேட்குறானா இல்லையோ இவங்கெல்லாம் சுதாரிச்சிருவாங்க. அப்போ எல்லாம் கேட்டாங்க, ஆனால் என்ன செய்யலை? அவங்க அதை உள்வாங்கலை. கடவுள் என்ன சொல்ல வராருங்கிற அந்த நன்மைத்தனத்தை அவங்க புரிந்து கொள்ள விரும்பவில்லை. இதைத்தான் கடவுள் வெறுக்கிறாரு. இவ்வாறு ஏசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்கும் கருத்தில் கொள்வதில்லை, நீங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. நீங்கள் நல்லா கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் கேட்குறதில்லை, கண்ணால் பார்த்து உணர்வதில்லை அப்படின்னு. உங்கள் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காது மந்தமாகிவிட்டது, கண்களை மூடிக்கொண்டார்கள். கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். இன்றைக்கு நமக்கு கடவுள் சொல்லுவார்னா நானும் அவர்களை மீட்க முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டியிருக்கும். ஆகவே தான் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த அடையாளங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு ஆண்டவருடைய இரக்கத்திற்குள்ளே ஓடி வரணும். இந்த திருஹிருதய ஆண்டவருடைய பக்தி முயற்சியை கத்தோலிக்க திருவை பல ஆண்டுகளாக கடைபிடித்து கொண்டு இருக்கிறது. அது கடவுளுடைய வெளிப்பாட்டினுடைய அடையாளம். அதில் 4வது முறையாக மார்கரெட் மரியாவுக்கு காட்சி கொடுத்த பொழுது 12 ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் இந்த நாளில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் பாருங்கள். முதலாவது, மக்களின் வாழ்க்கை நிலைக்கு தேவையான அருளை வழங்குவோம். நீ எப்படி வாழ்றியோ அந்த வாழ்க்கை நிலைக்கு தேவையான அருளை நான் கொடுக்குறேன். அவர்கள் குடும்பங்களில் அமைதி நிலவச் செய்வோம். 2வது, எல்லா துன்பங்களிலும் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம். துன்பங்கள் எல்லா துன்பங்களிலும் கடவுள் உடனே துன்பத்தெல்லாம் தூக்கியெல்லாம் போட மாட்டார். துன்பம் நடந்துடும், ஆனால் துன்பத்தில் ஆறுதலாக இருப்பார். வாழ்விலும் சிறப்பாக இறுதி வேளையிலும் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாக இருப்போம். அவர்கள் முயற்சிகள் வெற்றி பெற திரளான அருளை பொழிவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போகிறதில்ல, அவர் அருளை கொடுப்பார். நமது இதயம் பாவிகளுக்கு இரக்கத்தின் ஊற்றும் கரைகானா அன்பு கடலுமாக இருக்கும். 7வது, புண்ணிய வழியில் ஊக்கமற்றவர் பக்தி வேகத்தை பெறுவர். புண்ணிய வழியில் ஊக்கமற்றவர் இந்த திருஹிருதய ஆண்டவருடைய அன்பை நாடும்போது அவங்க பக்தியில் இன்னும் அதிகப்படுத்தப்படுவாங்க. பக்தியுள்ளோர் புனித நிறைவை நோக்கி விரைந்து செல்வர். ஏற்கனவே பக்தி நிறையா இருக்குது, அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் கூட்டிகிட்டு போவார். புனிதத்தன்மை நோக்கி, நிறைவை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாரு. 9வது, எந்த வீட்டில் நம் திருஹிருதய படத்தை நிறுவி தொழுவார்களோ அந்த வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். கல் 10வது கல் நெஞ்சரான பாவிகளை மனம் திருப்பும் வரத்தை குருக்களுக்கு அளிப்போம். இந்த திருதி ஆண்டவரை வச்சு நீங்கள் குருக்களுக்காக ஜெபிக்கும் போது கடவுள் என்ன செய்கிறாரு, குருக்களுக்கு கல் நெஞ்சராக இருக்கிற பாவிகளையும் மனம் திருப்பக்கூடிய ஆற்றலை கொடுக்குறாரு. 11வது ஆசீர்வாதம், திருதிய பக்தியை பரப்புவோரின் பெயர் நம் இதயத்தில் அழியாதபடி பொறிக்கப்படும். ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். 12, தொடர்ந்து 9 தலைவழிக்கிழமைகளில் நற்கருணையை உட்கொள்பவர்கள் தாங்கள் திருவரு பாவங்களுக்காக மனத்துயர் கொண்டு நன்மரணம் அடைவர். அவர்கள் நம் பகைவராகவோ திருவரு சாதனைகளை பெறாமலோ இறக்க மாட்டார்கள். அகால மரணமோ இப்படி திடீரென்றோ சம்பவங்களோ நடக்காதபடி கடவுள் பார்த்துப்பார். அவங்களுக்கு இறுதிக்கட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படி செய்வார். பாருங்கள், கடவுளுடைய அன்பை செயல்படுத்துகிற பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கடவுள் விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா, நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் அறிந்து செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய வழிமுறைகளை அறிவது ஆற்றல் ஞானம். ஆண்டவர் இந்த வழிமுறைகளிலும் நம்மோடு கூட தொடர்பு கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்வோம். இதை கேள்விக்கு உட்படுத்தி, அவங்க எப்படி பேசுகிறாங்க, இதை இங்கே இப்படி பேசுகிறாங்க, அதனால் நான் ஏன் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், அந்த போட்டாவை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது தூரம் எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாமே, செய்யலாம் நீங்கள், அது ஒரு பெரிய சாவான பாவம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார் அந்த அடையாளத்தின் வழியாக, அதை அறிந்து நீங்கள் செய்கிற போது, அதை பார்க்கும்போது தானே நமக்கு புரியும். இந்த படங்களை வைத்திருப்பது எதற்கு, நம்முடைய ஊனக்கண்களினால் நம்ம பார்க்கிற போது அந்த படங்களினுடைய அடையாளங்கள் நம்மோடு பேசுகிறது. அப்போ நான் ஒழுங்காக இருக்கணும், ஐயோ திருதி ஆண்டவருடைய படம் நான் நிறுவி இருக்கிறேன், அப்போ அன்பை நான் செயல்படுத்தணுங்கிற ஆற்றல் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். அப்போது அந்த ஆற்றலையும் ஆண்டவருடைய வழிகளையும் அறிந்து செயல்படத்தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த திருவிழா நாட்களில் நீங்களும் உணர்ந்து பாருங்கள். ஒருவேளை உங்கள் வீடுகளிலே இப்படிப்பட்ட ஒரு படம் இல்லாது ஸ்தாபகம் இல்லாது இருந்ததுன்னா நீங்கள் ஸ்தாபித்து வைக்கலாம். அது ஒரு நல்ல அடையாளம். குருவானவரை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு ஜப முயற்சியை செய்து, குருக்களுக்கு நல்ல ஒரு விருந்து கொடுத்து, ஏழைகளுக்கு ஒரு விருந்து கொடுத்து, அன்று ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டு, உங்களால் என்ன விருந்துனா வெறும் சாப்பாடு தான் போடணும்னு இல்லை, யார் யாருக்கு எப்படிப்பட்ட உதவி தேவையோ. இந்த நாட்களில் எல்லாருமே வேதனையில் கிடக்கிறாங்க, வேலை இல்லை, சம்பளம் இல்லை. அப்போ நீங்கள் ஒருவேளை உங்களால் ஒரு சின்ன ஷேரிங் கொடுக்க முடியுன்னா, ஒரு சின்ன ஒரு சமையலுக்கான தேவையான குரோசரிஸு, நம்முடைய மளிகை ஜாமான், அரிசி இதெல்லாம் வாங்கி ஒரு சில வீடுகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் பக்தி முயற்சிகள். படிக்க முடியாத படிக்க வைக்கலாம், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கலாம். இப்படி உங்களுக்கு தேவையான உங்களால் முடிந்த உதவிகளை செய்து இந்த அன்பை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இப்படி இது ஒரு குறைவான ஒரு அடையாளத்தை தான் நம்ம சொல்கிறோம். இன்னும் நிறைய வழிகள் இருக்கிறது, கண்டுபிடிங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த அருமையான திருவிழா உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான அடையாளமாய் வெளிப்பட உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்வோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன்.
பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உனக்கு தருகின்றேன், இதில் புதுமை ஏதும் இல்லை. நீ குடியிருக்க இதயம் தருகின்றேன், வேறு சிறந்தது என்னில் இல்லை. நீ தந்ததெல்லாம் உனக்கு தருகின்றேன், இதில் புதுமை ஏதும் இல்லை. நீ குடியிருக்க இதயம் தருகின்றேன், வேறு சிறந்தது என்னில் இல்லை. இறைவா என் காணிக்கை ஏற்றிடுவாய், நிறைவாய் என் வாழ்வை மாற்றிடுவாய். இறைவா என் காணிக்கை ஏற்றிடுவாய், நிறைவாய் என் வாழ்வை மாற்றிடுவாய். நீ தந்ததெல்லாம் உனக்கு தருகின்றேன், இதில் புதுமை ஏதும் இல்லை. நீ குடியிருக்க இதயம் தருகின்றேன், வேறு சிறந்தது என்னில் இல்லை.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தருளினார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சன்னா உன்னதங்களிலே ஓ சன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓ சன்னா உன்னதங்களிலே ஓ சன்னா
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அவர் தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்றத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகொடுக்கிறோம். முது திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டிரு அணிவை நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கிற மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் மேதகு தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திறநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே இந்த நாளில் நிறைவை நோக்கி பயணிக்க விரும்புகிற பிள்ளைகள், திருஹிருதய ஆண்டவருடைய அன்போடு பயணிக்க அந்த நிறைவை காண விரும்புகிற பிள்ளைகள் எல்லாம் நிறைவை காண்பார்களாக. உம்மை நோக்கி கரமுயர்த்தி மன்றாடுகிற பிள்ளைகள், ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குகிற பிள்ளைகள் எல்லோரும் அமைதியையும் நிறைவையும் சமாதானத்தையும் காண செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகுந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் ஒவ்வொருவரும் இணைந்து மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தில் கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக,
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமக்கு வாழ்வழித்து பலன் தருகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
கிறிஸ்துவின் திருவுடல் மூலத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆமேன்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய மிகப்பெரிய இரக்கம் வெளிப்படுத்தப்படுகிற ஒரு பெருவிழா நாளில் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். ஆண்டவருடைய இதய அன்புக்கு அளவே இல்லை, அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. யார் யார் தகுதியான விதத்தில் இந்த இரக்கத்தை தேடுகிறார்களோ நாடுகிறார்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். இதோ நாமும் தகுதியான விதத்தில் ஆண்டவரை துதித்து புகழ்ந்து போற்றுகிற போது அந்த தகுதியை பெறுகிறோம். இதோ இந்த பாடல் வழியாக என் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. என் ஜெபம் உம்முடைய திருமுன் எழுந்து இதோ என்னுடைய எல்லா கேள்விகளையும் அல்லது தேவைகளையும் சந்திக்கட்டும் என்று மன்றாடுவோம். கேளுங்கள், கொடுக்கிறேன் என்று சொன்னவர் கண்டிப்பாக அவருடைய இதயத்தின் கதவை மூடுவதில்லை. தட்டுங்கள், திறப்பேன் என்று சொன்னவர் இதோ நமக்காக எதையும் மறைத்து வைப்பதில்லை. மன்றாடுவோமா? எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இணைந்து செபிப்போம்.
எனது ஜெபத்தை கேளும் கர்த்தாவே, எனது பிணிகள் தீரும் கர்த்தாவே. எனது ஜெபத்தை கேளும் கர்த்தாவே, எனது பிணிகள் தீரும் கர்த்தாவே. எனது ஜெபத்தை கேளும் கர்த்தாவே, எனது பிணிகள் தீரும் கர்த்தாவே. எனது ஜெபத்தை கேளுங்கள் தீரும் கர்த்தாவே.
ஆண்டவரே, எங்களுடைய
Don't panic, get Sentry. Speed up slowdowns and prevent crashes.
உடைய ஜெபத்தை நீர் கேட்டீராக. எங்களுடைய வேதனைகள் மாறும், நோய்கள் தீரும், பேய்கள் ஓடும். ஆண்டவரே, உம்முடைய திருப்பார்வை எங்கள் மீது பட்டால் போதும். ஆண்டவரே, திருக்கரத்தின் ஒளி எங்கள் மீது வீசினால் போதும். உம்முடைய திருமுக தரிசனம் எங்களை நோக்கி இருந்தால் போதும். எங்களை தீமை அணுகாது, தேவையற்ற கிரியைகள் எங்களை தேடி வராது, தீமையினுடைய அந்தகார இருள் எங்களை அணுக முடியாதப்பா. மன்றாடுகிறோம், எங்கள் மீது இரக்கமாயிருப்பீராக.
மனப்போராட்டம் அப்பா, நான் சோர்ந்து போகிறேன், உதவி செய்ய யாரும் இல்லையே. மனப்போராட்டம் அப்பா, நான் சோர்ந்து போகிறேன், உதவி செய்ய யாரும் இல்லையே. மனிதரெல்லாம் அப்பா என்னை வெறுத்து ஒதுக்கினே, உதவி செய்ய ஓடி வாருமே. மனிதரெல்லாம் அப்பா என்னை வெறுத்து ஒதுக்கினே, உதவி செய்ய ஓடி வாருமே. எனது ஜெபத்தை கேளும் கர்த்தாவே, எனது பிணிகள் தீரும் கர்த்தாவே. எனது ஜெபத்தை கேளும் கர்த்தாவே, எனது பிணிகள் தீரும் கர்த்தாவே.
ஆண்டவரே, இந்த திருப்பலியினுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுக்கிறவரே, இதோ எங்களுக்கு அமைதியை வாக்களிக்கிறேன் என்று நீர் சொன்னதாக நாங்கள் இந்த வேதத்திலே வாசித்து மன்றாடினோம். ஆண்டவரே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு நீர் மொழிந்த அந்த வார்த்தைகளை நாங்களும் விசுவாசத்தோடு செபித்தோம். ஆண்டவரே, எங்கள் செபத்தினுடைய நம்பிக்கையின் மட்டிலே நீர் இரக்கமாயிருப்பீராக. திருவையோடு இணைந்து செபித்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய திரு இருதய அன்பின் ஆழத்தை இன்று காணட்டும் அப்பா. நீர் கிருபை செய்வீராக, இரக்கமாயிரும் ஆண்டவரே.
வியாதி துன்பங்கள் அப்பா என்னால் தாங்க முடியல, உதவி செய்ய யாரும் இல்லையே. வியாதி துன்பங்கள் அப்பா என்னால் தாங்க முடியல, உதவி செய்ய யாரும் இல்லையே. சொந்த பந்தங்கள் அப்பா எனக்கு எதுவும் இல்லையே, உதவி செய்ய ஓடி வாருமே.
ஆண்டவரே,
சொந்த பந்தங்கள் அப்பா எனக்கு எதுவும் இல்லையே, உதவி செய்ய ஓடி வாருமே. எனது ஜெபத்தை கேளும் கர்த்தாவே, எனது பிணிகள் தீரும் கர்த்தாவே. எனது ஜெபத்தை கேளும் கர்த்தாவே, எனது பிணிகள் தீரும் கர்த்தாவே. எனது ஜெபத்தை கேளும் கர்த்தாவே, எனது பிணிகள் தீரும் கர்த்தாவே. எனது ஜெபத்தை கேளும் கர்த்தாவே,
எனது பிணிகள் தீரும் கர்த்தாவே.
அன்பின் பரமபிதாவே, இதோ உம்முடைய திரு இருதய அன்பை உம்முடைய மகன் வழியாக வெளிப்படுத்தின எங்கள் பரமபிதாவே, இதோ தூய ஆவி வழியாக எங்களை பலப்படுத்துகிற பரமபிதாவே, எங்களுக்காக பரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இதோ உம்முடைய எண்ணத்தையும் உம்முடைய பார்வையும் எங்கள் மீது வைத்து கொண்டிருக்கிற எங்கள் அப்பா பிதாவே, அப்பா பிதா என்று கூப்பிடுங்கள் என்று சொன்ன அவருடைய வார்த்தையை ஏற்று நாங்களும் கூப்பிடுகிறோம். பா தந்தையே, முத திருமுன் நாங்கள் வைக்கிற இந்த மன்றாட்டு இதோ இப்பொழுது விண்ணகத்தை திறந்து உம்முடைய பார்வைக்கு முன்பாக வருவதாக, உம்முடைய செவிகளில் எங்களுடைய மன்றாட்டு எழுவதாக. ஆண்டவரே, நீர்முடைய திருமுக தரிசனத்தை எங்கள் மீது திருப்பி துன்பப்படுகிற பிள்ளைகள் எல்லோரும் ஆறுதல் அடையும்படியாக, துன்பப்படுகிற பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை காணும்படியாய் செய்வீராக. ஆண்டவரே, சாவினுடைய இருள் சூழ் நிலையிலே தள்ளப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், மருத்துவர்களுடைய இதோ மருத்துவ சிகிச்சை ஆண்டவரே ஒருவேளை ஒவ்வாத நிலையிலே, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே உடல் பாரப்பட்டு கிடந்தால் தேவரீர் இப்பொழுது அவர்களுக்கு விடுதலை அளிப்பீராக. ஆண்டவரே, இதோ பல்வேறு சூழல்களில் இந்த வேதனையை சந்திக்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம், குழந்தைகளை பார்க்கிறோம் அப்பா, வாலிப பிள்ளைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே, இதோ கர்ப்பிணி பெண்கள் இந்த கொரோனாவினுடைய வேதனையை சந்திப்பதை பார்க்கிறோம், வயதான முதியவர்கள் சந்திப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்னும் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும், பிள்ளைகளை எல்லாம் வளர்க்க வேண்டும் என்கிற பொறுப்பில் நிறைந்திருக்கிறவர்கள் இதை சந்தித்து இதோ ஆண்டவரே வேதனையுற்று கிடக்கிற இதோ இந்த கவலைக்கிடமான நேரத்தில் தேவர் ஏறி இரக்கமாயிருப்பீராக. ஆண்டவரே, இதோ பிள்ளைகளின் மீது இரக்கமாயிருப்பீராக. அவர்கள் மடிந்து போவதுமுடைய திட்டம் அல்ல என்பது எங்களுக்கு தெரியும் அப்பா. இதோ அவர்கள் மடிந்து போவதற்காகவா நீர் அவர்களை படைத்தீர், அவர்களுக்கு குடும்பத்தை கொடுத்தீர், அவர்களுக்கு பிள்ளைகளை தந்தீர், அவர்களுக்கான திட்டத்தை வகுத்தீர். ஆண்டவரே, அந்த திட்டத்தை முறியடிக்க நினைக்கிற தீமையின் அதிகாரத்தை எங்கள் வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். இயேசு ஆண்டவருடைய திட்டமில்லாத எதுவும் இந்த பூமியில் செயலற்று போவதாக. இயேசு ஆண்டவருடைய திட்டமில்லாத எல்லா திட்டங்களையும் தேவரீர் நிர்மூலமாக்குவீராக. பரிசுத்த தெய்வமே, உம்முடைய திருமகன் வழியாக எல்லாம் நிறைவடையும் என்று நீர் அவரை கொடுத்தீரே. அவர் வழியாக ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை தேவரீர் இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே வெறுமையான ஜெபமாய் மாறாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற, இன்னும் உண்மையை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் விடுவிக்கப்படுவார்களாக. தெய்வமே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் படுத்து கிடக்கிற இடங்களில் எல்லாம் தேவரீர் உம்முடைய இரக்கத்தின் ஆவியை அனுப்புவீராக. வல்லமையின் ஆவி அவர்களை நிரப்புவதாக. தீமையின் அந்தகார எண்ணங்கள் இதோ அந்த இடத்திலிருந்து எடுக்கப்படுவதாக. பரிசுத்த இரக்கம் அந்த இடத்திலே நீர் பாய்ந்து செல்வீராக. ஆண்டவரே, அந்த இடத்திலே நல்ல யோசனையில் பெரியவராய் நீர் கடந்து செல்வீராக. இதோ மனிதர்கள் அழிவுக்குரிய எண்ணங்களை தந்தாலும் நீர் நன்மைக்குரிய அடையாளத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்கள் செய்ய வேண்டியதை அவர்களுக்கு கற்றுத்தருவீராக. பரிசுத்த தெய்வமே, இதோ குடும்பங்களிலே பாரம், வேதனைகள், உடல் வலிகள், இன்னும் பொருளாதார தேவைகள் என்று பல்வேறு நிலையிலே துன்பப்படுகிற பிள்ளைகள், இதோ இந்த சூழலை கட்டுப்படுத்த நினைக்கிற அரசியல் தலைவர்கள், நல்ல உழைக்கிற பிள்ளைகள், இன்னும் சுகாதாரத்தில் துறையிலே உழைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்னும் மருத்துவமனையிலே உண்மையாய் உழைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே விடுதலையை காணட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் அவர்களை சூழ இருந்து பாதுகாத்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நீர் அப்படியாய் செய்து உம்முடைய இதய அன்பினுடைய ஆழத்தை நாங்கள் காண செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இதோ இந்த மன்றாட்டுக்களை ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்திலிருந்தே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம், கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆ
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமே.
இறைவனின் அன்பில் இணைந்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. இரவில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. இரவில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. எங்கள் இருதய அன்பர் விழித்திருந்தால் எந்த இரவிலும் காவலுண்டு. எங்கள் இருதய அன்பர் விழித்திருந்தால் எந்த இரவிலும் காவலுண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.